நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஹாலலூயா. தேவனுடைய ஆவியானவர் வந்துட்டா எல்லாம் மாறிவிடும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, துன்பமா துயரமா கவலையினமா, எல்லாம் மாறிவிடும். பாருங்க, அவர் வந்துட்டா சந்தோஷம், அவர் மகிழ்ச்சியின் ஆவியானவர். அவரை நாடுகிற பொழுதெல்லாம் உண்டு தோல்வியிலே அது வெற்றியாய்விடும். எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவரை நெருங்கிக் கொள்ள பழக வேண்டும். அவரை அருகில் வைத்திருக்க பழக வேண்டும். அவரை உள்ளுக்கு வைத்திருக்க பழக வேண்டும். எந்த காலத்திலையும் அவர் உன் பலனாய் இருந்தால் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறிவிடும். உன் வாழ்க்கை வெற்றியாக மாறிவிடும் அல்லவா? ஹாலலூயா, ஹாலலூயா. திருப்பி கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை முதலில் வாசிப்போம். 45வது வசனம்
இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்க எப்படி இருப்பீர்கள்? புத்திரராயிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி உரிமை பாராட்டுகிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி, இன்னைக்கு யார் இதில் எழுப்பி விட்டு கேட்டா நான் சொல்ல, நான் பிள்ளை, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அவர் ஒரே ரத்தத்தினாலே என்னை பிரித்து எடுத்து என்னை உரிமை கொண்டாடி இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அடித்து உரிமை பாராட்டுகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படி நீங்கள் செய்வதனாலே இயேசுவை தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதனால் மாத்திரம் அல்ல, நீங்கள் இப்படி செய்வதனாலே ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நம்முடைய கேள்வி, இயலாவிட்டால் பிரதானமான கேள்வி, நாம் தேவனுடைய பிள்ளைகளா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா? வாசிங்கள், 39வது வசனத்தில் இருந்து நான் அது சீக்கிரமா வாசிங்க, நாம பார்க்க வேண்டிய காரியம் கணக்கு. சீக்கிரமா வாசிங்கள், 39வது வசனத்தில் இருந்து.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எடுத்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு.
இதுல நல்லா பார்க்க வேண்டியது, நீங்கள் எப்படி செய்வதனால் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள்? தீமையோடு எதிர்த்து நிற்காது இருக்கிற பொழுது மாத்திரமே நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறுகணத்தை கொடு என்பது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அதை செயல்படுத்துவது என்பது முடியாத ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு வேளை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்களை பைத்தியக்காரர் என்று சொல்லி எண்ணுகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்ன தெரியுமா? அவனுக்கு என்னதான் செய்தாலும் வலது குறைந்தவன் மூல போயிருவான். கிறிஸ்தவனுக்கு என்னத்தையும் செய், அவனை லேசாக ஏமாத்தி விடலாம்னு சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நமக்கு தான் தெரியும் நாம ஏன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அவனுக்கு இருக்கிற ரெண்டு காலும் ரெண்டு கையும் தானே எங்களுக்கு இருக்குது. அடிக்கிறவனுக்கு எதிர்த்து அடிக்க நமக்கு தெரியாது. அவனுக்கு இருக்கிற அதே ரெண்டு கை அதே ரெண்டு கால் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உன் கன்னத்தில் அடித்தால் மறுகணத்தை கொடு. இயேசுவுக்கு கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆனா இயேசு எதிர்த்து அடிக்கவும் இல்லை, தூதர்களை இறக்கவும் இல்லை. அதனாலேயே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். எது தீமையோடு எதிர்த்து போராடாமல் இருக்கிற பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை நாங்கள் பின்பற்ற முடியாது. எதிர்த்து போராட்டம், எதிர்த்து பேச்சு, எதிர்த்து வார்த்தை, எதிர்த்து மல்லு கேட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ இப்படி இருக்கிற பொழுது எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே, ஆராதனைக்கு வருவதனாலே, ஆராதிப்பதனாலே, வேதம் வாசிப்பதனாலே, பிரைஸ்லோட் சொல்லுவதனாலே, ஐக்கியப்படுவதனாலே அல்ல, தீமையை எதிர்த்து போராடாமல் இருக்கிற பொழுது நீ நான் தேவனுக்கு புத்திரன். அடுத்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அடுத்த
உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வரவந்தப்படுத்தினால் அவன் ஒரு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு மோங்கோனாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. 44 வசனத்தை இப்ப வாசி.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை
சிநேகிங்கள். முதல்ல வந்த வசனங்கள் ஓரளவுக்கு விளங்கி இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். அதுக்கு நின்றவன் சொன்னா நம்ம கணக்காரையும் பார்க்கலாம். 44 வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு யார் சொல்லுகிறாரு? சொல்லுங்க, யார் சொல்லுகிறாரு? யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? நான் சொல்லல, சபை சொல்லல, ஊழியர் சொல்லல, மூப்பர் சொல்லல, தலைவர்கள் சொல்லல. யார் சொல்றது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க,
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்.
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். யாரையா இந்த சத்துரு சொல்லுங்க? யார் சத்துரு என்று சொல்லி யோசிக்கிறாங்க இல்லையா? கணக்க என்ன சத்துரு என்று சொல்லி ரெண்டு விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? யார் சத்துரு? பிசாசையும் சத்துரு என்று தான் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க,
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்.
உங்கள் சத்துரு அப்படின்னு பிசாசு சிநேகிக்க முடியுமா? சத்துருக்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடத்துல பிசாசையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவித ஜனக்கூட்டம் எப்பொழுதும் திருப்பந்த வசனத்தை வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்.
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கடுமையான சத்தியம் பாருங்க. எனக்கு விருப்பமே விருப்பம் இல்லாத சத்தியம் இதுதான். எனக்கு விருப்பம் இல்லை, நான் உண்மையை சொல்லிடணும் பாருங்க. எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த யோசிப்பையா எனக்கு அணியாஞ்சிதான் இந்த ஆளுக்கு கை கொடுக்க எனக்கு விருப்பமே கிடையாது. ஒருத்தர் ரெண்டாலேயே பாக்குறாங்க, ஐயா நீங்க எனக்கு ஒண்ணே செய்யல. சத்துருக்களை சிநேகிங்க. உனக்கு எதிராக எழும்பி நிற்கிறவர்கள் இன்னைக்கு கை கொடுக்க அதுலே பெரிய பிரச்சனையா? ஆனா வேதம் என்ன சொல்ற? நீ எனக்கு புத்திரனா இருக்கணும் என்று சொல்லி சொன்னா. ஒருவர்கிட்ட போன, ஒருவரை சந்திச்சேன், ஒருத்தர் கதைச்சேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த ஜெர்மன்ல நல்ல தமிழ் சபைகளே கிடையாது என்று சொல்லி வீட்டில் இருக்கிறார் ஒருத்தர். அவர் சொன்னார், ஐயா என்ன சத்திய வழிபாடு நமக்கு இல்லாத. அப்ப இவரெல்லாம் எப்படி பரலோகத்தில் வந்திருக்க போறான்னு என்ன கேள்வி? அவர்கள் படித்து தேறி பண்டிதராகி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன தெரியுமா? ஜெர்மன்ல நல்ல சபைகள் கிடையாது. இவங்க அந்த சபைகளுக்கு போகாம இருக்கிறதுனாலதான் இந்த சபைகளும் இவ்வளவுக்காவது நல்லா இருக்கு. சத்துருக்களை சிநேகங்கள். உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல சொல்லப்படுது, உனக்கு உன் வீட்டாரே சத்துரு என்று சொல். வேதவசனத்தை வாசிச்சாலும் ஒரு மாதிரி பார்க்கறீங்க. உங்க வீட்டார் தான் உங்களுக்கு சத்துரு என்று சொல்லி அங்க சொல்லப்படுது. இதுக்கே பயப்படணும். சத்துருக்களை சிநேகித்து நீ நேசிக்க வேண்டியது யார் தெரியுமா? வழக்கமாக கை கொடுக்கிறவர் அல்ல, வழக்கமாக கதைக்கிறவர்கள், வழக்கமாக அன்பு கூறுகிறவர்கள். சத்துருக்கள் உனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி இவரை நான் சந்திக்கவே கூடாது என்று சொல்லி நினைக்கிற அந்த மனுஷனை சிநேகி, அன்பு கூறு, அன்பு கூறு என்று சொல்லி யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுங்க? இயேசு என்ன சொல்லுகிறார்? சத்துருக்களை சிநேகியுங்கள். இதுக்கு பிற்பாடு நான் சில உதாரணங்கள் காண்பிப்பேன். நம்ம சீக்கிரமாக ரெண்டு மூணு பார்க்கக்கூடியதற்கு நான் சீக்கிரத்தில் போயிடுறேன். 44 நான் உங்களை சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை
ஆசீர்வதியுங்கள்.
உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை யாராவது ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? அதையாவது கேப்புமே. யாராவது சபிக்கிறவர்களே ஆசீர்வதிச்சீங்களா? எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லைங்க. இது ஞானமான ஒரு பதில் இல்லையா? எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லை. யாராவது உங்களை சபிக்கிற பொழுது நீ நல்லா இருப்பாய், நீ நல்லாய் வாழணும், அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நினைத்தாலே பெரிய பாக்கியம் இல்லையா? சொல்லுங்க ஐயா, யார் சொல்றது என்றதுதான் முக்கியம். இந்த வசனம் யாரு சொல்றது என்பதுதான் முக்கியம். என்ன தெரியுமா சொன்னார்? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, அப்பொழுது நீ எனக்கு புத்திரன், அப்பொழுது நீ எனக்கு பிள்ளை. உங்க பிள்ளைக்கு யாராவது கற்றுக் கொடுக்கிறீங்களா? இவன் ஏதாவது சொன்னா இவனை சபிச்சு தள்ளிவிடுன்னு சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. பாருங்க, அவன் கெட்டது செய்தாலும் நம்ம பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லித்தான் எல்லாருடைய விருப்பம். இயேசு என்ன சொல்றாரு? எவன் சபிக்கிறானோ அவனை நீ ஆசீர்வதி, அப்பொழுதுதான் நீ என்னுடைய பிள்ளை. சரியான ஒரு பாரத்தை வச்சிருக்காரு சமணா. பாருங்க, ஒரு வரத்தை தருவேன். வரத்தை நீங்க பரலோகத்தில் வைத்துக்கொண்டு அங்க இருங்க, இன்னைக்கு ரெண்டத்தாறு முடிவு அவரோட பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவரை போட்டு பேபி என்று பிச்சை எடுத்துட்டு போயில்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வேதம் என்னங்க சொல்லுது? சபிக்கிற ஜனங்களை நீ ஆசீர்வதி. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற ஜனக்கூட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இதுதான் கருப்பொருட்கள், இதுதான் ஸ்டார்ஸ், இதுதான் ஜொலிக்க பண்ணும் ஒரு மனுஷன் யார் என்பது. நல்ல உடுப்பு, நல்ல கோட்டு, நல்ல சட்டை இல்லை, இதுதான் ஒழிக்க பண்ணி இவன் யார் என்று சொல்லு. என்ன சொல்லப்படுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஐயா, சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அங்கவாசி தொடர்ந்து,
உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
உங்களை பகைக்கிற ஜனத்துக்கு என்ன செய்யணும்? நல்லது செய்யுங்க ஐயா, நல்லது செய்யணும். யாராவது நம்மளை பகைக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லது செய். இதுதான் வேதம். நான் முதல்ல சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத மூண்டுக்கு சத்திய காரியம் சொன்னா இங்கதான் வச்சுக்காங்க. இதுவரைக்கும் நான் இதை குறித்து பிரசங்கிக்கல. பாருங்க, விதைப்பும் மறுப்பையும் குறித்து பிரசங்கிச்சிருக்கு, ஆனா இதை குறித்து பிரசங்கிக்கல. பாருங்க, விதைப்பும் மறுப்பையும் குறித்து நான் பிரசங்கிச்சேன். இதை பிரசங்க, இது என்ன சொல்றது? உனக்கு எதிராக இருக்கிறவனுக்கு என்ன செய்? நல்லது செய். எப்படியா செய்யறது? அப்பதான் நீ புத்திர, அப்பதான் நீ எனக்கு புள்ள, அப்பதான் நீ எனக்கு புள்ள. வேண்டுமா? புத்திர சுவிகாரம் தேவையா? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளையா என்பதான் இன்னைக்கு என்னுடைய கேள்வி. நீ தேவனுடைய பிள்ளையா? நான் தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய பிள்ளையா? இயேசுவின் நாமத்தை சுமந்து கொண்டு, வேதத்தை சுமந்து கொண்டு, ஆராதனை செய்து, ஊழியம் செய்து, இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களை, உங்கள் மீது கோபமாக இருக்கிறவர்களை, உங்களுக்கு உங்களை விரும்பாதவர்களை. நீ அவர்களை விரும்பாத, அவர்கள் உங்களை விரும்பாமல் இருக்கிற பொழுது அவனுக்கு நீ நல்லது செய். எனக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த நபர் எனக்கு என்ன செய்யட்டுமா? என்ன மாதிரி முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, செய்ய சொல்லு. விளங்குதா? அதனால நான் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு புத்திரராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா என்ன செய்யட்டுமா? அவனுக்கு நல்லது செய். அடுத்தது வாசிங்க.
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
நாலாவது காரியம் என்ன தெரியுமா? என்னதான் நடந்தாலும் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. என்னதான் நடந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன கழுத்து தொட போக வேண்டியது தலையோடையோ தலைக்கு மேலால போயிட்டே ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? எங்கதான் போனாலும் உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்றது. நீ தேவனுடைய புத்திரனா? நீ தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய பிள்ளையா என்பதுதான் கேள்வி. எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணு. அதுதான் தேவ பிள்ளை என்பதை குறிக்கிறது, அதுதான் தேவ பிள்ளை என்பதை காண்பிக்கிறது. வேறு எதுவும் அல்ல. ஜெபம் பண்ணாமல் நின்று கதைக்கிறதுனாலே அது தேவ பிள்ளை என்பதை காண்பிக்காது. அது தேவ பிள்ளை என்பதை காண்பிக்காது. நியாயத்தை புரட்டி வைத்து கதைப்பதனாலே அது தேவ பிள்ளை என்பதை காண்பிக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு உறவாடுங்க, தேவனோடு பேசுங்க. ரோமர் 12:9 வாசிங்கள். 12:9 கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகள் தான், ஆனாலும் சில காரியங்கள் வேறையாக அங்கே இருக்கிறபடினால அதை பார்த்துப்போம். ரோமர் 12:9. ஹல்லேலூயா. 9 வாசிங்க.
உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள்.
தீமை செய்யக்கூடாது, தீமையை வெறுத்துருங்க. எவன் தீமை செய்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன? நன்மை. அதுவே உன்னை தேவனுடைய புத்திரர் என்பதை காண்பிக்கிறது. வாசிங்க.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
கொஞ்சம் கணம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. இந்த அவர் வந்து கைதறையில் என்ற கதையும், இவர் வந்து கைதறையில் என்ற கதையும் இங்கு ஒவ்வாது. சரியா? அவங்க என்னோட வந்து பேசல் என்ற கதையும், இவங்க என்னட்ட வந்து முதல்ல பேசல் என்ற கதையும் ஒவ்வாது. இதெல்லாம் சும்மா எனக்கு சில சில காரியங்களை கேட்டா பைபிள் படிக்கிறாங்களான்றதே கேள்விதான். சும்மா ஏதாவது போட்டு குத்தி குத்தி கொண்டே நிக்கிறது இல்லையா? வளரணும் ஐயா, வசனத்துல அந்த அளவுக்கு இருக்கணும். சும்மா வந்து கை கொடுக்காததுக்கும் பிரிய கொண்டு எங்கேயா போறது? ஊழியத்தை செய்யறதா இல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கிறதா? சின்ன காரியத்துக்கு உருண்டு கொண்டு தெரியுது. வாசிங்க, தொடர்ந்து டக்கு டக்கு வாசிங்க.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள்.
இருந்து முந்திக்கோள், 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 பிந்தாத முந்து. வாசிங்க.
அசதியாயிரா
சொல்லுவாங்க, இந்த பந்திக்கு முந்து பாடைக்கு பிந்துன்னு சொல்லி. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் தெரியுமா? முந்து கணம் பண்றது இல்ல, கை கொடு, போ பேசு, அவங்க பேசு, அட்டி பேசு, அதை விட்டுட்டு வந்து நீ அவன் பேசல குற்றப்படுத்திட்டு நிக்காத. நீ பேசாம இருந்ததே வேதத்தின்படி முதல் குற்றம். நீ கை கொடுக்காம இருந்தது வேதத்தின்படி முதல் குற்றம். நீ கிட்ட போகாம இருந்தது வேதத்தின்படி முதல் குற்றம். அவன் கிட்ட வர்றான வரலையா அடுத்த பிரச்சனை. தூக்கறியாங்க. நீ செய்ய வேண்டியதை செய்யாம அவன் செய்ததை குற்றமாக்க கூடாது. ஒண்ணு நான் போய் கை கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா அவங்க வந்து கை கொடுத்தா வாய முடிந்து இருக்கணும் இல்லையா? அதை விட்டு அவன் கை கடையிலன்னு சொல்லி குற்றப்பட்டா சரியான குற்றம் ஒண்ணுலான் இருக்குது வேதத்தின்படி. நீ முந்திக்கொள்ள சொல்லுது, நீ முந்திப்போ. வாசிங்க.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
உபத்திரவத்தில் எப்படி இருக்கட்டுமா? பொறுமையாயிருங்க. வாசிங்க சீக்கிரமா.
ஜபத்திலே உறுதியாய்
உறுதியாய் தடுத்துருங்க.
பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்.
இதுல கொஞ்சம் பாபம் என்ன? பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. எந்த பகை இருந்தாலும் சரி, எந்த பேச்சு வார்த்தைகள் மாறினாலும் சரி, எந்த காரியங்கள் இருந்தாலும் உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. வாசி வாசி வாசி, தொடர்ந்து வாசி.
உங்களை துன்பப்படுத்த ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சபியாதிருங்கள்.
இப்ப அந்த வசனம் திருப்பி வாசிங்க. 14
உங்களை துன்பப்படுத்துறவளை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டுவதை என்று சபியாதிருங்கள்.
இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? ஒருத்தர் என்ன வச்சு துப்பப்படுத்திக் கொண்டிருக்கான், என்ன பிடிச்சு பேசிக் கொண்டிருக்கான், என்ன குறிச்சு உரட்டி கொண்டிருக்கான், எனக்கு எதிராக நிற்கிறான், ஏத என்ன சொல்லுது, இல்லாவிட்ட ஏசி என்ன சொல்றாரு? நீ அவனே ஆசீர்வத், நீ அவனே ஆசீர்வத். எப்படி ஆகும்? அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு புள்ளியா இருக்கணும் சொன்ன, இதை செய்யலன்னு சொன்னா வழங்குதா? எனக்கு நீ புத்திரா இருந்தா இதை நீ செய்யணும், இல்லைன்னா வெளியே போ, அதான் ஆட்டம். ஆனா கஷ்டமானது, நான் முதல்ல சொல்லிட்டேன் பாருங்க, இது கஷ்டமான சத்தியம், கஷ்டமான சத்தியம். தொடர்ந்து வாசிங்க.
சந்தோஷப்படுவோருடன் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே அழுங்கள்.
சந்தோஷப்படுறவர்களோட சந்தோஷப்படுற உனக்கு கண்ணீர் விடுறவர்களோட கண்ணீர் விடவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அநேகர் சந்தோஷம் சொன்னா விருப்பம், கண்ணீர் சொல்லிச்சுன்னா தள்ளி நின்றாங்க. என்ன மாதிரி ஆக்கல் இல்லையா? இந்த கண்ணீர் இடத்துக்கு போறதுக்கு விருப்பமே இருக்காது. ஏன் சின்ன எப்படி கண்ணீர் சொல்லி எனக்கு தெரியாது. சந்தோஷமான இடத்துக்கு வாடினா போயிருவோம், பிரச்சனையே கிடையாது. அங்க என்ன இருந்தாலும் உனத்தனுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? பாசிங்க. தொடர்ந்து
ஒருவருடைய ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள், மேட்டிமையானவரை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்.
இது இந்த வசனம் எனக்கு வாசிக்க சரியா தொட்டிச்சு. அந்த வசனம் அந்த நட்போதைய வாசிங்க.
தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்.
தாழ்மையானவர்களுக்கு என்ன செய்யணுமா? தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்க, அவங்களுக்கு இடம் விட்டு கொடுங்க, அவங்களுக்கு கீழே உங்களை சமப்படுத்துங்க. யாரு? தாழ்மையானவர்களுக்கு. எனக்கு வாசிச்சு கொண்டு போய்க்கல அருமையா இருந்துச்சு பாருங்க. தாழ்மையானவனுக்கு வேலை என்ன? இணங்கி அப்பொழுது நீ எனக்கு புத்திரனா இருப்பா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யோவான்ஸ்தானனுக்கு இணங்கி இருந்தான். ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுது நீ இப்பொழுது எனக்கு வேலை கூடு, நான் உனக்கு பெரியவன் தான், நான் உனக்கு ஊழியக்காரன் தான், உனக்கு மூத்த சகோதரன் தான், நான் உனக்கு ஆண்டவன் தான். ஆனா இப்பொழுது இணங்கு, அதை விட்டு வளராத. நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது. வாசிங்க, தொடர்ந்து வாசி.
உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள்.
அருமையான வார்த்தை இல்லையா? அநேகர் எங்களை பார்த்து எங்களை பார்த்து நினைக்கிறது எங்களை மாதிரி புத்திமான்கள் கிடையாது என்று சொல்லி இல்லையா? எங்களை மாதிரி ஞானவான்கள் கிடையாது, எங்களை மாதிரி பேச தெரிந்தவர்கள் கிடையாது. அநேகர் வேதத்தை படித்து படித்து பண்டிதர்கள் ஆகி ஒன்றுக்கும் உதவாம போக போறாரு. வேதத்தை படிப்பதும் பண்டிதர் என்ற பெயர் எடுப்பது அது தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்ருவை சிநேகி. அப்பொழுது எனக்கு நீ புத்திராயிருப்பார்.
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் ஜோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள்.
நல்லது சரியானது செய்ய சிந்தி பழகிக் கொள்ளுங்க எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்.
கூடுமான அளவுக்கு சமாதானமாயிருக்க கற்றுக்கொள் மற்றவர்களோடு. தேவனுடைய பிள்ளையானி, கூடுமான அளவுக்கு நீ எல்லாரோடும் சமாதானமா இருக்க பழகிக்கொள், கற்றுக்கொள். சமாதானமா இருப்பது வாசிங்க, அது என்னது? கூடுமானால்
உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள்.
இருங்கள், 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 அல்லாவிட்டா கற்றுக்கொள்ளுங்க. அடுத்த வாசிங்க.
பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
பத்தொன்பதாம் வசனம் முதலாவது பக்கம் என்ன தெரியும்? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குறது நியாயப்படுத்தி சரிப்படுத்தி சீர்திருத்தி நொறுக்கி அடக்கி புளியறது எல்லாம் யாருடைய வேலை? அது என்னுடைய வேலை, அது இயேசுவுடைய வேலை, அது என் ஆண்டவருடைய வேலை. நியாய தீர்ப்புக்கு விட்டுவிடு, அந்த காலகட்டத்துக்கு விட்டுவிடு. அப்படி செய்கிறவன் யார்? எனக்கு புத்திரனாய் இருப்பான், என் ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருப்பான். நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆராதனை செய்கிறவன் பிள்ளைகள் சொல்லி பெருசாக துள்ளி அடிக்கிறோம் பாருங்க. நாம நம்மளை கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்தவர்கள் தங்களை சரிப்படுத்த வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து.
அன்றே உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனங்கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தள்ளை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமை
அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தா, உன் எதிராளி பசியாயிருந்தா, உனக்கு கோபம் ஊட்டுகிறவன் பசியாயிருந்தால், உனக்கு விருப்பம் இல்லாத ஒருவன் ஒரு துன்பத்தில தீரத்தில் இருந்தால், உனக்கு விருப்பம் இல்லாத ஒருவன் அழிந்து கொண்டு இருந்தால், அவனுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடு, பேசு, தேத்து, ஆத்து, கட்டு, சரிப்படுத்து, செயல்படுத்து. அப்பொழுது நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய். நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயா? நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய். 21வது வசனம், நீ தீமையினாலே வாசிங்க,
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
தீமை உன்னை ஜெயிக்காத படிக்கு நன்மை செய்து தீமையை ஜெயங்கொள். அநேகர் தீமைக்கு தீமை செய்து ஜெயங்கொள்றது. தீமைக்கு தீமை செய்தாலும் அதுல ஒரு ஜெயம் இருக்கு தெரியுமா? அவருடைய பேசிட்டா நான் அவருக்கு எதிராக ரெண்டு பாத்தை விட்டுட்டுனா அவருடைய வார்த்தை விட ரெண்டு வார்த்தை ரெண்டு மேல நினைச்சுன்னா நான் ஜெயிச்சேன் சொல்லி அர்த்தம். விளங்க இல்லையா? பேசுறவர் எல்லாருக்கும் விளங்கி இருக்கு இல்லையா? விளங்காதவர்கள் விளங்காமலே இருங்கள் இல்லையா? அந்த ஜெயத்துல நீ சந்தோஷப்படாத. ஒருத்தன் எதிர்த்து பேசுற நீ நன்மை செய்து, நீ நல்லதை செய்து அதுல ஜெயங்கொள்ள, அதான் சரியான ஜெயம். அதனாலே நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய புத்திரராய் இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 6வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ங்க சீக்கிரமாக. லூக்கா 6 லூக்கா 6வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க. 30வது வசனத்திலிருந்து,
உன்னிடத்தில் கேட்கிற அவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறத்தில் அதை திரும்ப கீழாது.
வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவளுக்கு
செய்யுங்கள். இது நல்ல வசனம் இல்லையா? திரும்ப வசனத்தை வாசிங்க.
மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
திருப்பருக்க வாசிங்க.
மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள்.
இந்த யோசேப் பிரதர் எனக்கு என்னெல்லாம் செய்யணும் சொல்லி நான் விரும்புறனோ அது எல்லாம் நீ யோசேப் பிரதருக்கு செய் என்று சொல்றது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் என்னங்க? ஒரு மனுஷன் எனக்கு என்ன செய்யணும்? ஆமான் மொர்தெகாயின கதை தெரியுமா? தெரியாதா? படிக்க இல்லையா? நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்ன அநேகம் கட்டுக்கொள்ள படித்துக்கொள்ள அவன் விதத்தை அவன் பட்டின குழிலேயே அவன் விழுந்தான். அவன் தனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட குதிரையில என்ன ஒருத்தம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆச்சரியமான ஸ்டோரி இல்லையா அது? அதை விடுங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறது? அந்த வசனத்தை திருப்ப வாசிங்க. மனுஷன் உங்களுக்கு,
மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள்.
மற்றவ உன்னை எப்படி நடத்தணும்னு சொல்லி நீ விரும்புகிறாய்? மற்றவ உன்னை எப்படி கணம் பண்ணணும்னு சொல்லி நீ விரும்புகிறாய்? மற்றவ உன்னோடு எப்படி பேசணும்னு சொல்லி நீ விரும்புகிறாய்? மற்றவ உனக்கு எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி நீ விரும்புகிறாயோ அப்படியே நீ அவனுக்கு செய். அப்படி செய்வதனால் நீ தேவனுடைய புத்திரராய் இருப்பாய். தந்து வாசிங்க.
உங்களை சிநேகிக்கிறவளையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே.
இது இப்படியே இதுல அநேக காரியம் விலகி கொண்டிருக்கிறேன். வார்த்தைகள் பார்க்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பாவிகள் செய்கிற அதே காரியத்தை நீ செய்கிறதுனால ஒரு பிரயோசனம் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செய்கிற மாதிரியே நீ செய்து கொண்டு ஒருத்தர் ஒரு பிரயோசனம் கிடையாது. எந்த நாள் பார்த்தாலும் இந்த யோசேப் பிரதரை கையை கொடுத்துக்கொண்டே இருக்கிறதா என்னுடைய வேலையா போயிட்டு பாருங்க. எந்த நாள் பார்த்தாலும் அவரோட கதைக்கிறது, அவரோட பேசுறது, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா பிரதர், எப்படி இருக்கீங்க, வேலை எப்படி போகுது, இதையே கேட்டு கேட்டு இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிறவனே அதையே தான் செய்யறான். அவனுக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லையே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. சரியா? அவனுக்கு உனக்கு வித்தியாசம், நீ தான் நீ பார்த்துக்கொள்ளணும் பாருங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க.
திரும்ப கொடுப்பார் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மீதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளி என்று
தீர்க்காதிருங்கள்.
மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
38
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார்.
அந்த 35 வசனத்தை திருப்ப வாசிங்க. நான் வாசிக்கிறேன், நான் பார்க்கிறேன். தப்பி வாசிங்க.
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மீதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறார்? யாரு யாரு யாருங்க யாரு தெரியாதா? தெரியா? யாரு நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறார்? ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திருந்தார். வசனம் மாத்திரம் எல்லாருக்கும் நல்ல பாடம் இல்லையா? இங்க என்ன சொல்ற? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கொடுங்க. ஒரு இடத்துல சொல்லப்படுது, நீ கடன் கொடுக்காத, கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்துருவேன்னு சொல்லு இல்லையா? கடன் கொடுக்கிறவன் வேண்டாம், அது அவனோட பிரச்சனை, அவனும் ஆண்டவரோட பாத்துக்கிட்டு. ஆனா இந்த வசனம் என்ன தெரியுது? ஒருத்தன் வந்து கேட்டா அவன்கிட்ட இருக்க நல்லா கொடு, உன்ட இருந்தா கொடுத்துரு, பிரச்சனை கிடையாது. ஏன் நீ தேவனுடைய பிள்ளைன்றதுனால அதை அநேகர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சரிப்படுத்திக் கொடுறது. என்னத்துல நினைச்சு கொடுறாங்களோ தெரியாது, அது அவங்கள பொறுத்தது. ஆண்டவர் வர்றது பொறுத்து அவங்களும், அதுக்கு அவங்க தான் இன்னைக்கு என்ன. சரி, அதை விட்டுருங்க. திருப்பத்தி வசத்து வாசிங்க. 35
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
துரோகிகளுக்கும் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். அவர் நன்மை செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிச்சுனா நீ அதைத்தான் செய்யணும், நான் அதைத்தான் செய்யணும், நீ நான் அதைத்தான் செய்யணும். என்ன செய்யணும்? சத்துருக்களை சிநேகிங்க. சரியான விருப்பம் இல்லாத சத்தியம் வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு விரும்பி கேட்கறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க விரும்பி கேட்கறதுதான் பிரசங்கிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் கேட்கிற மூன்று விதமான செய்தி வந்துச்சு. அடுத்தடுத்த அந்த செய்தி ரெண்டு தான் கொடுக்கும். ஒன்று இது, ரெண்டாவது வந்து அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அவருடைய உள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அவருடைய வெளி வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்ற சில ஸ்டோரிஸ் அப்படியே பார்த்து அதை செய்ய நடத்தி. அடுத்த ஒரு செய்தி என்று சொன்ன, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுகிற பொழுது நீ நானும் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுகிற பொழுது நம்முடைய முழுவிதமான வாழ்க்கையிலுமே அது பாதிப்பை கொண்டு வருது. பரிசுத்தாவியானவரோடு மாத்திரம் நமக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றதோடு நிக்காதது, அது உன்னுடைய முழுவிதமான வாழ்க்கையுமே பிடிச்சிடும். ஏன்னா நீ இருந்த நிலைமை எங்கேயோ அந்த இடத்திலிருந்து உன்னை தேவன் எங்கேயோ கொண்டு வந்து வச்சிருந்தார். அந்த தேவன் இல்லைன்னு சொல்றப்ப நீ விழுகிற இடம் எங்கே தெரியுமா? அங்கு அது குறித்து ஆண்டவர் எனக்கு வந்து அது குறித்து நான் பேசுறேன். ரெண்டு செய்தி இருக்கு, இந்த ரெண்டு செய்தி நான் வருகிற நாட்கள் அது குறித்து பேசுறேன் நம்புறேன். ஆகையினால சத்துருக்களை சிநேகிங்க. இப்ப இதுக்கு உதாரணமாக ஒரு சில வார்த்தைகளை நான் பார்த்து சீக்கிரமாக கடந்து சென்றோம். ஆதியாகமம் 45 அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 45 15 வாசிங்க.
பின்பு தன் சகோதரர் யாவையும் முத்தம் செய்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு
அவரை கட்டிக்கொண்டு
அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள்.
என்ன சம்பவம் தெரியுமா? இது எந்த சம்பவம் இருக்குன்னு சொன்ன நல்ல ஸ்டோரி, நிறைய சரியான சவாலான ஒரு ஸ்டோரி உள்ள சம்பவம் இதுதான். சரியா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே செய்யக்கூடாத அநியாயம் எல்லாம் செய்து, ஒரு சகோதரனாலே ஒரு சகோதரனுக்கு செய்யக்கூடாத அநியாயத்தினால, அநியாயங்களினால செய்யப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு, குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு, தேசத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்ட ஒரு மனுஷன் யோசேப்பு. விளங்குதா? இந்த அநியாயம் செய்த சகோதரர்கள் ஒரு காலகட்டத்திலே யோசேப்பினிடத்திலே வர வேண்டிய நிலைமை ஆயிட்டு. இப்படி நான் முழு வசனங்கள் அங்கெங்கெல்லாம் வாசிச்சு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு அது மாத்திரம் தான் பார்க்க முடியும். ஒரு காலகட்டத்தில் இந்த சகோதரர்கள் எங்க வர வேண்டியது, எவனுக்கு அநியாயம் செய்தார்களோ, எந்த நபருக்கு அக்கிரமம் செய்தார்களோ, அந்த நபரிடத்திலே அவர்கள் வர வேண்டி இருந்தது. அப்படி வருகிற பொழுது இந்த வசனத்தை திருப்ப வாசிங்க.
பின்பு தன் சகோதரர் யாரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள்.
அந்த அநியாயம் செய்த அந்த சகோதரர்கள் யோசேப்பிடத்தில் வருகிற பொழுது அவன் என்ன தெரியுமா செய்தான்? அவர்களை கட்டிப்பிடித்து அழுது அவர்களோடு சம்பாஷணை செய்தான் என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா? எப்படி அவனை கட்டிப்பிடித்து அழுது அவளோடு சம்பாஷணை செய்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சரியான விதத்தில் நீ தனிப்பட்ட விதத்தில் ஆராயும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பிரயோசனம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த யோசேப்புக்கு செய்த அநியாயங்களை போல இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில் யாரும் செய்யல. இது உண்மை. அந்த யோசேப்புக்கு தன்னுடைய சொந்த சகோதரனால செய்யப்பட்ட அநியாயம் அக்கிரமம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படலை. ஆனா சிறு சிறு காரியங்களுக்கு நாம சீறி எழும்பி விழுந்து அடிச்சு நொறுக்கி ஓடி வந்து யோசேப்பு அநியாயம் செய்த சகோதரர்களை கண்டபொழுது உள்ளத்துல உட்டைந்தான். தெரியுமா? அவன் அழுது ஊட்டினான். அநியாயம் செய்த என்ன தெரியுமா? காசுக்கு சொந்த சகோதரன வித்து போட்ட படுவாவி பசங்க அவங்க. தெரியுமா? காசுக்கு காசு குறைச்சல் நதிக்கல, அது எரிச்சல் எங்க தெரியுமா தொடங்கிச்சது? தகப்பனிவர்கள் அன்பா இருக்கிறாட படுவாவி பசங்கடா. ஒருத்தர் ஒருத்தர்ல அன்பா இருந்தாலே பெரிய பிரச்சனை ஆகுது இல்லையா? அவன் அவன் அன்புக்கு ஏங்கி திரியுதான். இந்த உலகத்துல ஜனங்கள் ஏங்கி திரிகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்பு. அன்பு இல்லாமையினால தற்கொலைகள், அன்பு இல்லாதனால வாழ்க்கை அழிவுகள், அன்பு இல்லாதனால ஏதோதோ நடக்குது இல்லையா? தகப்பட கொண்டு அன்பா இருக்கிறன்றோன்னு தொடங்கிட்டாங்க பாருங்க சொந்த சகோதரர்கள். இவங்க என்னையா செய்யறது? இன்னைக்கு சில சபைகள்ல அது வேற பிரச்சனை. போதகர் ஒருவரோட கூட கட்ட அதே பிரச்சனை ஆகுது தெரியுமா? அதே போதகர் அவங்களோட மாத்திரம் கூட கதைக்கணும், அவங்கள மாத்திரம் அவங்கள கவனிக்கிறாரு எக்ஸ்ட்ராவை. நீ ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அன்பாயிருக்கிறான்னு சொல்லி வச்சுதான் ஆண்டவர் உள்ளே அன்பாயிருக்க முடியும். சரி பார்த்துட்டு போன கணக்க பார்க்கல, நான் பார்க்க வேண்டிய வாசல் கணக்கு இருக்கு, நான் யோசிச்சேன் இன்றைக்கு முடியுமா முடியாதா முடியுமா முடியாதான்னு சொல்லிருக்கேன். அவன் அழுதான், யோசிச்சு மனங்கு சிந்து அழுகிறான். அவனுக்கு இவங்க செய்த அநியாயம் ஒன்னும் கண்ணுக்கு வரல. என்ன பிள்ளையான ஆளை இல்லையா அங்க வச்சுட்டாங்க இல்லையா, என்ன இல்லையா அதுல கொண்டு வச்சிருக்கணும் இல்லையா. எங்கிட்ட பாஸ்டர் இருக்க சொன்னார், இந்த ப்ரொஜெக்டர்ல பாட்டு போடுற மாதிரி நம்முடைய இருதயத்துல நாம யோசிக்கிறது, நம்ம இருதயத்துல வருகிறது, சிந்தனையில உருவாகிறது எல்லாம் இந்த ப்ரொஜெக்டர்ல விழுந்து கொண்டிருந்தா, இந்த சகோதரர்ல கண்ட உடனே என்னுடைய இருதய என்னுடைய சிந்தனையை நீங்க அதுல போட்டு பாத்துருக்கணும் பாருங்க, என்னெல்லாம் அதுல வந்திருக்கு. பாவிங்கடா, பால்கணத்துக்கா தள்ளி விட்டீங்க, காசுக்கா என்ன வித்து போட்டீங்க, வாங்கய்யா வாங்க. அதோட அந்த அந்த யோசிப்புன்ற மனுஷன் இருக்கிறது எங்க தெரியும், எந்த ஸ்தானத்துல, அந்த அந்த தேசத்துக்கு அடுத்த தலைவன் அவன் தான், அடுத்த தலைவனா இருந்து கொண்டு கூட என்ன தெரியும், கைவன சுண்டுனா ஆக்கணும் தலை சரி இல்லையா. சில பேருக்கு இருக்கிற ஸ்தானங்களே சிலுவையாக மாறுகிறது தெரியுமா, ஆனா அவனுக்கு மாறல. நாம இருக்கிற சில பேருக்கு என்ன தெரியும், அவர் என் சகோதரர்கள் இப்படி செய்தாங்க, இவங்க இப்படி அநியாயம் செய்தாங்க, இவனுக்கு இப்படி அநியாயம், இன்னைக்கு பாரு வரட்டுக்கு இப்ப நான் இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா, செய்யணும் பாரு வேலை. யோசிப்பு மனங்க சந்தழுகிற, அவனுக்கு ஒண்ணுமே வரல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இவங்க செய்த அக்கிரமம் ஒண்ணுமே தெரியல. வாங்க வாங்க கட்டி அணைக்கிறான், வாங்க கட்டி. ஆனா இந்த செய்தாங்களை அணியாயம் இந்த சவர் அவங்களுக்கு உள்ளுக்கு எலும்பு ஒண்டோடு ஒன்று அடிக்குது பாருங்க, என்ன செய்யறன்னு தெரியாம திண்டாடுறாங்க இல்லையா. இந்த போன பைபிள் ஸ்டடியோ முதல் பைபிள் ஸ்டடியில கேட்டேன், இந்த குற்றமுள்ள மனம் அன்றி சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க சொல்லுங்க, குற்றமுள்ள மனம் குறுகுறுக்குமோ முறுமுறுக்குமோ ஏதோ ஒன்று சொல்லி சொல்றாங்க இல்லையா. அவங்க அங்க இருந்து கொண்டு கட 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 கடன்னு உள்ளுக்கு திறாங்க திண்டாடுறாங்க. ஆனா யோசிப்பு எல்லாம் மறந்துட்டான், அநியாயம் செய்தீங்களா எனக்கு தெரியாது, அக்கிரமம் செய்தீங்களா எனக்கு தெரியாது, பால் கிணத்துல விட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் கண்டது என்ன தெரியுமா சகோதரர்கள், நான் தேவனுக்கு புத்திராயிருக்கிறேன், நான் தேவனுக்கு யார் பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான் அப்படி என்று சொல்லி இல்லையா. அடுத்தது அது மத்த 26:24 வாசிங்க சீக்கிரமாக, மத்த 26:24 சீக்கிரமா வாங்க சீக்கிரமா.
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே போகிறார், ஆயினும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக்கிருக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்.
வாசிங்க,
அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரவி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார்.
இப்படி இருக்கீங்க, இதுல யூதாஸ்கரியோத்து தான் இயேசுவை காட்டி கொடுப்பான் என்பது உருவாயிட்டது. இயேசு கேட்ட கேள்வி கதைச்ச சம்பாஷணை வச்ச எல்லாம் ஓகே. இப்ப யூதாஸ்கரியோத்து அங்க இருக்கிறார். இப்ப யூதாஸ்கரியோத்து இயேசுக்கு யாரு, ஈஸ்வர் தரி சிஸ்டர். இப்ப அவருடைய நிலைமை என்ன, இவர் இயேசுவை காட்டி கொடுக்க போற சத்துரு, சத்துரு அவருடைய வேலை. அவன் இயேசு அவன் கேட்கிறான் நானோ நீதான். இப்ப அவன் யாரு, சத்துருவா, இயேசுக்கு சத்துருவாக முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அடுத்த வசனத்தை இப்ப வாசி.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
சரி, இப்ப இந்த 12 பேரும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அப்பத்தை பிட்டு என் ஆண்டவர் பரிமாறுகிற பொழுது அந்த சத்ருவாகிய யூதாஸ்கரியோத்தும் அங்க எங்க இருந்தா? அந்த பந்தியில தான் இருக்கிறான். இந்த ஒரு மனப்பான்மை கிறிஸ்தவர்களுக்குள்ள உருவாகும் வரைக்கும் அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் இந்த யூதாஸ்கரியோத்து என்னோடு இருந்த ஒரு சீஷன். இத்தனை வருஷமாக, 3 வருஷமாக ஊழியத்தில் என்னோடு பக்கத்தில் நின்று செய்த இவன் என்னை என்ன செய்ய போறான்? காட்டி கொடுத்து சிலுவையில அடித்து என்ன மறிக்க வைக்க போறான் என்று சொல்லி அவளுக்கு நல்லாகவே தெரியும். அந்த தெரிந்த அந்த மனுஷனையும் அந்த பந்தியிலே வைத்து பரிமாறுகிற ஒரு உள்ளம் என் ஆண்டவருக்கு இருந்தது. அந்த உள்ளமும் அந்த மனப்பான்மையும் உன் உள்ளத்தில் வரும் வரைக்கும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நினையாது. சிந்திப்பதற்கு இடம் கிடையாது, சிந்திப்பதற்கு இடம் கிடையாது. பள்ளியில இருக்கிற ஆண்டவர் பித்து கொடுக்கிறார் சாப்பிடு. ஆனா சத்ரு, சத்ரு நம்ம இலங்கையில் பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, சத்ரு வந்தாலும் தண்ணி கொடுக்கணுமோ, ஏதோ யார் வந்தாலும் தண்ணி கொடுக்கணும், ஏதோ ஒன்று சொல்லு. எவனுக்கு நன்மை செய்யணும்? சத்ரு ஆனாலும் சரி, சத்ரு இல்ல, அவனுக்கு நன்மை செய்யணும். ஏசு செய்தா, செய்து காட்டினா. ஏசு சிலுவையில அடிபடுவதற்கு முன்பதாக சத்ருவை கண்டுபிடித்தாரு. சத்ரு பக்கத்தில் இருக்கிறான், பக்கத்தில், பக்கத்தில் பந்தியில. ஏசு சொல்லல, எலும்பு வெளியே போ, நிக்காத, கண்ணுக்கு முன்னால வராத, எண்மத்திலையும் வராத, சாகும் வரைக்கும் வராத, செத்தாலும் வராத. நீ மனுஷனா? நான் மனுஷியா? நீ யார்? நான் யார்? எதுவும் கிடையாது. கேட்டார் ஒரு கேள்வி, கொடுத்தார் ஒரு பதில். இந்தா, இந்தா, இந்தா.
அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறவனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி
இருந்தான்.
உடனே அவன் இயேசுவிடத்து வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன்
காதை போயிருந்தா. இங்கே அடுத்த சம்பவம் நடக்குது, என்ன தெரியுமா? யோசேப்பு அங்க என்ன செய்யணும் தெரியுமா? தன் சகோதரர்களை கட்டி அணைத்தான், கட்டி அணைத்தான், அணங்க சென்றான், அழுதான், கதறினான். இங்கே இயேசுக்கு தெரியும் யூதாசு என்ன செய்ய போறான். இயேசுக்கு தெரியும் யூதாசு யார் என்று சொல்லு. அப்படி இருந்தும் அந்த யூதாஸ் வந்து என் ஆண்டவரை கட்டி அணைக்கிற பொழுது என் ஆண்டவர் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். சத்ருவோடு உன்னோடு இப்படி நடக்க முடியுமா? சகோதரர்கள் என்று சொல்லுகிற இந்த சபைக்குள்ளேயே நம்மளோடு நடக்க தெரியாதவர்கள், சத்ருவோடு எப்படியா நடக்கிறது? செய்தா அவர் ஒரே பேரான குமாரன், அவர் என்ன செய்தார்? யூதாஸ் ஏன் வந்திருக்கிறாய் வா. அன்பின் முத்தமையாயிரு, நண்பனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு பக்கத்தில் கட்டி அழைத்தார். சத்ருவை சிநேகியுங்கள், சத்ருவை சிநேகியுங்கள், சத்ருவை சிநேகியுங்கள். யோசேப்புக்கு அவருடைய சொந்த சகோதரர்கள் செய்த அநியாயமான காரியம் உனக்கும் எனக்கும் யாரும் செய்யல. என் இயேசுவை யூதாஸ்கரியோத்து காட்டி கொடுத்து சிலுவையிலே அடிக்க பண்ணினது போல உன்னுடைய வாழ்க்கையில பெரிசாக பாரதூரமான ஒரு காரியம் இதுவரைக்கும் நடக்கல, யாரும் செய்யல. ஆனா இப்படிப்பட்ட சிறு காரியங்களிலேயே நாம் தேவனுடைய பிள்ளையா இல்லையான்னு சொல்லி நிரூபிக்க தெரியாத நீயும் நானும் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியம். அதோட யோசிப்பிட காரியம் என்ன தெரியுமா? அவர்களை பயக்கிறதுக்கு அங்கே சந்தர்ப்பம் இல்லையா தெரியும். யோசிப்பு சொல்றான், தேசத்திலே பஞ்சம் வரும் சொல்லி ஆண்டவர் என்னை அனுப்பினபடினாலதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது என்று சொல்லி சொல்றான். இந்த காலகட்டத்திலே அந்த தேசத்தை அந்த சந்ததியை உங்களை காப்பாற்றும்படியாகவே, ஆகையினால உன் பக்கத்தில் இருக்க உனக்கு அநியாயம் செய்யல, உனக்கு தெரியாது என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதற்கு நடக்கணும், பேசாத ஏசி என்ன செய்தார், சத்ருவை சிநேகி செய். மத்தேயு 26:69 வாசிங்கள்.
தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கல்லையாய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன் நீ சொல்லுறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது ஓரொருத்தி அவளை கண்டு, இவனும் நசரினாய இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இருந்தவளுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவள் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு.
அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யாரு? பேதுரு. சபையை யார் மேல கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பெரியதல் ஊழலுக்குள்ள தலைமை புரிந்த ஊழியன், ஊழியத்துல அவன்தான் பொறுப்பு. சமஸ்த அப்போஸ்தலருடைய சபைகளையும் விசாரிக்கிறதுக்கு அவனுடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது. அவன் என்ன சொல்றான்? இயேசுவை பார்த்து அவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் தொடங்கினான். ஏதோ என்ன சொல்றது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. இந்த இயேசுவோட இத்தனை வருஷம் கூட இருந்து, இப்படி சொல்ல, இந்த சபையில இத்தனை வருஷம் நீங்க கூட இருந்து, இத்தனை வருஷம் கூட இருந்து எல்லா ஊழியமும் செய்து, எல்லா கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் சந்தோஷம் எல்லா இயேசு பக்கத்தில் இருந்து அதோட பொறுப்பும் கொடுத்தாச்சு. சபைக்கெல்லாம் நீதாப்பா பொறுப்பு, பேதுருவே நீதான். பேதுரு வந்து என்ன சொல்ற, நான் முதல்ல இதை குறிச்சு பார்த்த வேண்டியா இருக்கா, வேலைக்காரிக்கு முன்னால நின்று இயேசுவையே தெரியாதுன்னு சொல்லி சபிக்க தொடங்கின ஒரு பிரதானமான அப்போஸ்தலன் பேதுரு. பிரதானமான அப்போஸ்தலன் விடுறாரு, என்ன எனக்கு தெரியாதுன்னு சபிக்க தொடங்கினாயா. ஆனா இயேசு இவன் சபிக்க, இவன் சபித்தான், ஆனா அவனை கைவிடல. இயேசு பேதுருவை கைவிட்டாரா? ஆசீர்வதி என்று சொல்லி ஆண்டவரை சொல்லிட்டு பேதுரு சபித்து விட்டுற முடியுமா? இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? பார்த்தார், பார்வையிலேயே மனம் திரும்புதல் உருவாயிட்டு விளங்கிச்சுதா, பார்வையிலேயே மனம் திரும்புதல் உருவாயிட்டு சேவல் கூவிட்டது. இன்னைக்கு மனுஷர் கூவியும் ஜனங்கள் எழும்புறாங்க இல்ல, ஆனா சேவல் கூவி பேதுரு எழும்பிட்டான். ஆச்சரியம் இல்லையா? இன்னைக்கு அலாம் அடித்தா எழும்புறாங்க இல்ல, நான் ஒன்றுக்கு ரெண்டு அலாம் வச்சிருக்கேன், ஒன்று அடிச்சு மித்திரி ஆயிட்டேன்னு டக்குனு மற்றதை அடிச்சு அடுத்தது எழுதி போடுறேன் இல்லையா, 10-20 நிமிஷம் வித்தியாசத்துல வச்சிருக்கேன். அதுக்கு என்னுடைய ஜோசன் என்ன தெரியுமா, முதல் எல்லாம் அடிச்சு எழும்பினா சரியான டிராம் பிடிச்சு வேலைக்கு போவேன், ரெண்டாவது ஏழாம் அடிக்க வச்சுருக்கு என்னத்துக்கு வச்சிருக்கு, டாக்ஸியில போகணும்னு சொல்லி கணக்கு வச்சிருக்கு இல்லையா, நினைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற உத்தமனை குறித்து சபித்துக் கொண்டு இருக்கிறேன். நீ எத்தனை உத்தமர்களை சபித்தா இதுவரைக்கும் சொல்லு, எத்தனை நல்லவர்களை கூடாதவன் பேசினாய் சொல்லு, கெட்டவர்கள் போல தெரியுது தெரியறபடியினால பேசக்கூடாது. சங்கீதத்தில் சொல்லப்படுது, கர்த்தாவே உமக்கு கூட யார் மாசம் பண்ணுவான்னு சொல்லி பார்த்துட்டு, ஊரார் சொல்லுகிறதை கேட்டு நாம் அது சரி என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நூறு பேர் சேர்ந்து கருப்ப சிவப்பண்ணலாம், சிவப்ப கருப்பண்ணலாம், ஆனா நீ என்ன சொல்ற அதுதான் முக்கியம். மெஜாரிட்டியில சாய்ந்து நடக்கிறது உலகம், சபை கிடையாது, ஊழியம் கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, அதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசுவையும் தனிய வச்சு ஒரு பெரிய மெஜாரிட்டி கல்லறிஞ்சி சிலுவையில் அறிஞ்சிட்டு பாருங்க. இந்த மெஜாரிட்டி அடிக்கடி மாறிக்கொள்ளும். வெதர் மாதிரி பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தா பிறகு வந்து சில வேலை அறையும் சில வேலை அறையும் சில வேலை அறையும் கத்தி கட்டுவாரு. இந்த மெஜாரிட்டியை வச்சு சபை நடத்தலாது, மெஜாரிட்டியை வச்சு ஊழியம் செய்யலாது, இந்த மெஜாரிட்டியை வச்சு எதுவும் செய்யலாது. விளங்குதா? எங்க நிக்கிறோம்? பேதரு சபிக்கிறாரு, அருமையா சபிக்கிறாரு பாருங்க. வேலைக்காரிக்கு முன்னுக்கு நின்று கொண்டு ஒரு ஊழிக்காரனுக்கு முன்னுக்கு வந்து சொன்னாலும் பரவாயில்ல, வேலைக்காரிக்கு முன்னாலும் சபிக்கிறேன். இவரை அறியேன், இவரை தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சபிச்சேன். என்ன சொல்லி சபிச்சானு எனக்கு தெரியாது. தெரியாது என்று சொல்வது மறுதளிப்பு, சபிப்பது என்பது வேறு வார்த்தைகள். என்ன வார்த்தை சொல்லி சபிச்சானு எனக்கு தெரியாது. கலாத்திர 3:13 வாசிங்கள். கராத்தியர் 3:13
மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாவுமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாய் மீட்டுக் கொண்டார்.
அந்த வசனத்திற்கு வாசிங்க.
மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாவுமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாய் மீட்டுக் கொண்டார்.
இஸ்ரவேல் தேசத்தில் பாத்தீங்கன்னா அங்கே மரத்தில் தூக்கப்படுகிறது யார் தெரியுமா? சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன், சபிக்கப்பட்டவன். அங்க இருக்கிற ஜனமெல்லாம் இந்த வசனத்தின்படி என்ன செய்தாங்க? இயேசுவை சபித்தாங்க. சரியா நான் சொல்றேன், இயேசுவை சபித்தாங்க. ஏன்னு சொல்லிட்டு மரத்திலே தூக்கப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன். சபித்து தூக்கப்பட்டு சிலுவையில் இருக்கிற மனுஷன் தேவகுமாரன் தேவனுடைய பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பிதாவே இவர்களை ஆசீர்வதியா. திரும்பவும் சொல்றீங்க, இந்த சத்தியம் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, இப்படி செய்வது என்பது என்னால முடியாதது. அதுக்குதான் அடிக்கடி சொல்றாரு இல்ல, கர்த்தருடைய ஆவியானவனுக்கு இதுக்கு தையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னுடைய இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசு சிலுவையில சபிக்கப்பட்ட ஜனம் எல்லாம் சபிச்சிட்டது இல்லையா? ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? பிதாவே பிதாவே இதற்கு செய்யறது இன்னது அறியாமை இருக்கிறாங்க, அதனால இவர்கள் மன்னிங்க. ஒன்றான நிப்பாட்டினாரா? அடுத்தது என்ன தெரியுமா? ஆலயத்தில் இருந்த திரைச்சியில், அந்த திரைச்சியில என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு சிஸ்டமேட்டிக், அது அந்த திரைச்சியிலே கடந்து போறதுக்கு சபையில இருக்கிற மகா பிரதான ஆசாரியனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? இந்த சபிச்சு சிலுவையிலே அறிஞ்சு அந்த ஜனக்கூட்டத்துக்கு என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? ரெண்டாக கிழித்தபடியினாலதான் இன்றைக்கு நீங்க நான் இதுல நின்று இப்படி நின்று ஆராதிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் உருவானது. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா திரைச்சீலைக்கு வெளியே தான் இன்றைக்கும், திரைச்சீலைக்கு வெளியே தான் இன்றைக்கும். சவித்து ஒரு மனுஷ கூட்டம் கத்தி அவரை சிலுவையில் ஏறுது. இயேசு என்ன தெரியுமா செய்தாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசம் ஏற்பாய். அங்கால இடத்த பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த ஜனங்களுடைய அந்த சபித்த அந்த ஜனங்களுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையில அடித்து ஒற்றி சிறந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அந்த ஜனங்களுக்கு தெரியாமல் போயிட்டு. ஆனா அவங்கிற வேலை என்ன தெரியுமா? சபிக்கிறார்கள் இயேசுவை சிலுவையில அற. குற்றவாளி 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 சிலுவையில் ஆய்ச்சிட்டு போனா பார்த்துட்டு போகலாம், கணக்கு அப்படியே பார்க்கலாம் பாருங்க. மார்க்கு 14:72 வாசிங்க. மார்க்கு 14:71
அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்.
அதே வசனம் முன்னுக்கு நாங்க பார்த்த அதே காரியம் திரும்ப இங்க போட்டிருக்கு. அவசனா சத்தியம் பண்ண தொடங்கின வேதத்துல நான் இந்த வசனம் வாசிக்க இங்க வந்துச்சு. நீ வானத்தை குறிச்சு சத்தியம் பண்ணக்கூடாது, தலையை குறிச்சு சத்தியம் பண்ணக்கூடாது, பூமியை குறிச்சு சத்தியம் பண்ணக்கூடாது. என்னுடைய பாதப்படி வானவனுடைய சிங்காசனம் சிறையிருந்த தலைமை கூட ஒண்ணும் விழான்னு சொல்லியிருக்கேன், நீ சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இவன் பேதர் என்ன தெரியும் தெரியல, சபிச்சது பரவாயில்ல சத்தியமும் பண்ண தொடங்கிட்டார். தெரியாது 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 தெரியாது. முதலாவது கற்பொருளாக என்ன தெரியுமா பார்த்தோம், சத்ருவை சிநேகி. ரெண்டாவது சத்துருக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கிற வாயால சபிக்க சொன்னீங்களா, துதிக்கிற வாயால, துதிக்கிற வாயால, உங்க நல்ல வாயால சவியாதீங்கன்னு சொல்றேன். உங்க நல்ல வாயால சவியாதீங்க. அடுத்தது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. எண்ணாமது 12 அதிகாரத்துக்கு திருப்பிடுங்க சீக்கிரமாக சீக்கிரமாக. எண்ணாமும் 12 அதிகாரம், அதுல 7 வசனத்திலிருந்து வாசிங்க. நல்ல ஒரு சம்பவம் இல்லையா.
என் தாசனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுமாவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையும் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமானதாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்.
எனக்கு தேவையான வார்த்தை என்ன தெரியுமா, 13 வார்த்தை என்ன சொல்ல தெரியுது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். வேதம் என்ன சொல்றது, நீ என்னுடைய பிள்ளையா, சத்துருவை நேசி, நேசி, சத்துரு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய். இதான் பார்க்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய். மோசே தேவனுடைய மனுஷன், தேவனால நடத்தப்பட்ட வந்து பெரிய மனுஷன். மோசையை குறித்து தெரியாதுங்கிறது நான் சொல்லவில்லை. இந்த மீரியாம் அவங்களுடைய பிரச்சனை எங்கேயே இருக்குது, முதல்ல வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க வந்து சொல்றாங்க, மோசையை கொண்டு மாத்திரமா ஊழியம் செய்தார் ஆண்டவர், எங்களை குறித்து ஒண்ணும் செய்யலையா. இந்த நினைச்சதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை. மோசேயை கொண்டா செய்தாரு, எங்களுக்கு கொஞ்சம் ஒண்ணு செய்யலையா என்றது கேள்வி. அது கேட்க வேண்டியது தேவனிடத்தில் கேட்க வேண்டிய கேள்விகளை போய் புலியான இடங்களில் கேட்க கூடாது. யார் சில காரியங்கள் வேற இடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு என்ன மீறி சொல்றாரு, அங்க என்ன என்ன நடந்தது, மோசே யாரு, இவர் யாரு, அவர் யாரு, மோசே எங்களுக்கு தெரியாதா, மோசே எங்களுக்கு பக்கத்துல நிக்கிறவரு, மோசையை பற்றி எங்களுக்கு தெரியும், யோசேப்புரதரை குறிச்சு எனக்கு என்ன தெரியாதா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் பக்கத்துல நிக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டாலும் சொல்லி எனக்கு தெரியாதா என்று சொல்லி போட்டாரு ரிப்போர்ட் இல்லையா. ஆண்டவர் மோசே பேசினதாக இங்க எதுவும் கிடைக்கல. யோசேப்புரதர் என்னைக்கு எதிர்த்து ஏதாவது சொன்ன மாதிரி சரித்திரத்துல கிடையாது. ஆனா ஆண்டவர் கேட்டார். இங்கதான் எல்லாரும் புலவிடுறது இல்லையா, எல்லாரும் புலவிடுறது கேட்கிற. ஒருவர் என்னைக்கு சொன்னாரு, யோ உனக்கு தெரியுமா, சபையில் இருக்கிற சிவருக்கும் காது இருக்கின்றாரு. அவர் சொன்ன கருத்து வேற எங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருப்பதாக. ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தார், இவங்க என்ன செய்யறாங்க, மோசே நான் அழைச்சேன், அவனை உருவாக்கினேன், அவனுக்கு ஹெல்ப். இவங்க எல்லாம் மோசைக்கு ஹெல்ப்பாகத்தான் உருவாக்கினது. மோசைக்கு பக்கத்துல நின்று பிடிங்கிறான்னு சொல்லி அவனுக்கு கை சோண்டா தூக்கி பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர். இதுதான் அவங்களுக்கு. அவனுடைய கதை என்ன தெரியுமா வந்துச்சு? மோசையா, எங்களுக்கு ஒன்னு ஒண்ணு செய்யலையா? நான் பாட்டுக்காரி, நான் தீர்க்கதரிசி, நான் பிரீச்சர், நான் டீச்சர், நான் அஷர், நான் டெக்னிக்கர், நான் மியூசிக்கர், என்ன குறிச்சு என்ன மோசைய குறிச்சா என்ன போட்டாரு போடுங்க. வந்துட்டார் ஆண்டவர், ஆண்டவர் வந்துட்டார். அங்க இருந்த கமிட்டி கூட இல்ல பாருங்க, மோசைட்டு இருந்த கமிட்டி ஓடி வந்து நிக்கலையோ வாயங்கள என்ன காய்ச்சா மோசைய குறிச்சு. அங்க இருந்த வயதுக்கு மூத்தவர்கள் வந்து நிக்கலையோ வாயா வழிய என்ன காய்ச்சா மோசைய குறிச்சு. அங்க இருந்த விசுவாசிகள் வந்து சொல்லலையோ வாயா வழியில என்ன காய்ச்சல். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் இறங்கி வார, ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாத்திரம்தான் இறங்கி வருவார் என்று சொல்லி கனவு காண்கிறீர்களோ? ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் இறங்கி வருவார்கள் என்று சொல்லி கனவு காண்கிறீர்களோ? அவர் இறங்கி வந்தார், வந்து ஆக்களை வர சொல்லு, ஆக்களை வர சொல்லு, வெளியில வா, வெளியில வா. போட்டார் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன்று ஒன்று ஒன்றாக போட்டு. குஷ்டம் குஷ்டமோ குஷ்டம், குஷ்டமோ குஷ்டம், குஷ்டத்தை போட்டாச்சு. பிஞ்சு பிஞ்சு விழுந்து விழுந்து சாகுறதுதான் இது வேலை. சரியான ட்ரோசி தான், பிஞ்சு 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 விழுந்து சாக வேண்டியதான். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்க, ஏன்னு சொல்லி அவன்ட்டான் கேட்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சாங்க. இன்னைக்கு நமக்கு உடம்புல நல்லா இருக்கிறோம், புஸ்தி இருக்கு பாருங்க, சரியா நிக்கிறோம் பாருங்க, கொஞ்ச நாள் இல்ல பிஞ்சு எதுவும் விழுந்துருன்னு சொல்லிச்சுன்னா உடனே போய் மனம் திரும்பு இல்லையா? கொஞ்ச நாள் காலகட்டம் இன்னைக்கு இன்னைக்கு ஐயா, ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஞானங்கள் வேற. சிறுபிள்ளையுடைய காலகட்டம், வாலிபருடைய வாழக்கட்டம், குடும்பத்தினருடைய வாழக்கட்டம், அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா வைபோதிக காலகட்டம். இந்த நாலு பார்ட்ஸ்லையும் நாலு விதமாக ஒரு மனுஷன் சிந்தித்து நடப்பான். தாறுமாற நடந்துன்னு சொல்லிச்சுன்னா பிஞ்சு கொட்டணும் பாரு. ஆகவே சிந்திக்கணும், யோசிக்கணும். சரியா மோசே, எனக்கு பிடித்த என்னுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய. அவங்க மோசைக்கு எதிராக எழும்பிட்டாங்க. மோசே என்ன? மோசே இவர் யார்? மோசே வாசிக்கிற மோசே வந்து மோசே ஜெபம் என்ன தெரியுமா? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும். இந்த ரேஞ்சுக்கு நாங்க வரணும், இந்த உள்ளத்துக்கு நாங்க வரணும், இந்த காலகட்டத்துக்கு நாங்க வரணும். அப்பொழுதுதான் நீ நான் தெய்வனுடைய பிள்ளை தெரியுமா? நீ ஆராதிக்கிறது குறித்து நாம தெய்வ பிள்ளையாக கணக்கு போட முடியாது. வெளிப்பக்கத்து லைஃப வைத்து எவரையும் குத்து மதிப்பு போட முடியாது. உள்ளுக்கு உள்ளுக்கு காரியம் அதான் தேவனுக்கு தேவையான. உள்ளான வாழ்க்கையை புதிதாக்கும் என்று சொல்லி சொல்லுங்க. யாத்திராம 45 திருப்பி பாருங்க. நாங்க முதல்ல பார்த்த 45 அதுல 18 வசனத்தை சீக்கிரத்தில் வாசிங்க. 45:18 வாசிங்க.
பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவளை கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவர் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனை
அப்படி விட்டு 18 வாசிங்க.
உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவேன்.
நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை என்ன செய்வேன்?
தருவேன்.
உங்களுக்கு தருவனப்பா. நீங்க எனக்கு அநியாயம் செய்தீங்க, நீங்க எனக்கு அக்கிரமம் செய்தீங்க, நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சீங்க, என்னை தள்ளி விட்டீங்க, தேசத்தை விட்டே கலைச்சீங்க, என்னை வித்து போட்டீங்க. ஆனா எகிப்து தேசத்தினுடைய நன்மையெல்லாம் யாருக்கு, என்னுடைய நன்மையெல்லாம் யாருக்கு, என்னுடைய காரியம் எல்லாம் யாருக்கு, என் சகோதரர்கள் ஜென்ம துரோகிகளுக்கு என்று சொல்லி யோசிப்பு அங்கே சொல்லுகிறார். என்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய், நல்லது செய், விரும்பத்தகாதது ஏற்றுக்கொள்ள கஷ்டமானது இதுதான் கிறிஸ்தவம். இல்லையோ மற்றொரு சமயத்தை போல இதுவும் ஒரு சமயமாக இருந்துவிடும். இதுதான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கிறது. ஆகவே சத்ருவை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இந்த செய்தி எப்படி எனக்குள்ள உருவாயிட்டு சொல்லி தெரியுமா? எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் விருப்பம் சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் விதைப்பு அறுப்பு இப்படிப்பட்ட காரியம். நம்ம வீட்டுல உணர்ந்து நம்ம எனக்கே தெரியாது வேண்டது யாரு வேண்டி கொண்டு மாட்டிட்டாங்க போனது இல்லையா? அதுல இருக்கிற பொழுது, போகிற பொழுது, வருகிற பொழுது, இருக்கிற பொழுது, பாக்குற பொழுது எல்லாம் இந்த வசனம் தான். இந்த வசனம் தான் லைட்ட போட்டாலும் முன்னுக்கு பாக்குறது அதான். அந்த வசனம் இல்ல, இந்த வசனத்தை தான் வேற ஒண்ணும் சிவர்ல தொங்க இல்ல, சிவர்ல மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்து 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 நாம செய்திக்குள்ள கடந்து வந்தோம் இல்லையா? நல்லா வேண்டி கொழுவுங்க இல்லையா? ஆகையினால சத்ருவை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. எல்லாவற்றையும் பக்கத்தில் இருக்கிட்டு சொல்லி புகார் கொடுத்து அது கொடுத்து இதை கொடுத்து சொரஞ்சி சேர்த்து விட்டுக் கொண்டு இருக்காமல் ஜெபத்தோடைய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே அவர் முடிக்கிறார். 10:5:44 அவர் முடிக்கிறார். என்ன தெரியுமா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நீ யார்? எனக்கு புத்திரர், எனக்கு பிள்ளை என்று சொல்லி யார் சொன்னது? இயேசு சொன்னார். தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.